الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا وقال أيضا يا أيها الذين آمنوا لا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுகுணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஉங்கள் தபவு தாபிஉங்கள் முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் நடத்தி நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லா ஹைசு மாக்குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே சிறந்த படைப்பாக மனிதனை அல்லாஹ் அமைத்து அந்த மனிதர்களிலும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக அல்லாஹ்வை ஏகனாக ஒருவனாக ஏற்று மலக்குமார்களையும் ஈமான் கொண்டு மறுமை நாளையும் ஈமான் கொண்டு நபிமார்களையும் ஈமான் கொண்டு மௌத்துக்கு பின்னால் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பியிருக்கக்கூடிய முஸ்லிம்களை மூமின்களை அல்லாஹ் உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, மூமின்களுடைய நிரந்தரமான வாழ்க்கையுடைய இடம் சுவர்க்கமாக இருக்கிறது. உலகத்திலே நிரந்தரமான நிம்மதி எதிர்பார்க்க முடியாது, உலகத்திலே நிரந்தரமான சுகத்தை எதிர்பார்க்க முடியாது, உலகத்திலே நிரந்தரமான கௌரவங்களையும் அந்தஸ்துகளையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மனிதர் ஒரே நிலைமையில் உலகத்தில் இருப்பதென்பது அது கற்பனைக்கு பட்டாலும் யதார்த்தத்துக்கு பொருந்தாத விடையும். கண்ணியமானவர்களே, அதனால்தான் சுவர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் செய்கின்ற அந்த அறிவிப்பிலே மலக்குமார்கள் மூலம் அல்லது அல்லாஹ்வே சொல்லுவான், நீங்கள் இங்கு ஹயாத்தோடு தான் இருப்பீர்கள், மௌத்தாக மாட்டீர்கள். நீங்கள் இங்கு இன்பத்தை மாத்திரம்தான் அனுபவிப்பீர்கள், துன்பப்பட மாட்டீர்கள். நீங்கள் இங்கு வாலிபர்களாகத்தான் இருப்பீர்கள், வயோதிபம் இங்கு வராது. எனவே நிரந்தரமான ஒரு நிலைமை அது சுவர்க்கத்தில் தான் ஏற்படும். கண்ணியமானவர்களே, இந்த உலக வாழ்க்கை நிலைமைகள் மாறி மாறி வரும். கடந்த கால வரலாறுகளை மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் மாற்றி மாற்றி அமைக்கிறோம். அது நபிமார்களுக்கும் விரோதிகளுக்கும் இடையில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம், நபிமார்களுக்கும் அவர்களுடைய கூட்டங்களுக்கும் மத்தியில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கலாம். மாற்றி மாற்றி அல்லாஹ் அமைத்தார். ஒரு சாரர் எப்பொழுதும் வெற்றியின் பக்கம் செல்ல மாட்டார்கள், அவர்களுக்கு தோல்வியும் மாறி மாறி வரும். தோல்வியே தோல்வி, வெற்றி கிடையாது என்பதும் அல்ல, வெற்றியும் கிடைக்கும் தோல்வியும் கிடைக்கும். ஆனால் தான் அபூ சுஃபியான், இரண்டு அபூ சுஃபியான்கள் இருக்கிறார்கள். இப்னு ஹர்ப், ஹர்ப் என்பவரின் மகன் அபூ சுஃபியான், ஹாரிஸ் என்பவரின் மகன் அபூ சுஃபியான். அதில் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் என்பவர் நபி அவர்களுடைய மாமனாராக பின்னால் மாறுகிறார். நபி அவர்களுடைய மனைவியின் தாய் தந்தையாக, மற்றவர் நபி அவர்களுடைய சாச்சாவின் பெரிய தந்தையின் மகன் தான் மற்ற அபூ சுஃபியான். அவர் ஒரு கவிஞராக இருந்தார், இவரது வீரராக இருந்தார். அவரது கட்டத்திலே சொல்கிறார், முஸ்லிம்களோடு நீங்கள் செய்கின்ற போர்களில் எப்படி உங்களுடைய ரிசல்ட் வெளியாகும், உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான், யுத்தம் போர் எங்களுக்கு மத்தியிலே வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். எனவே நபியவருடைய காலத்திலும் மாறி மாறித்தான் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே நிலைமைகளை மாற்றுபவன் அல்லாஹ், வெற்றியை தருபவன், தோல்வியை தருபவன், லாபத்தை நஷ்டத்தை தருபவன் அல்லாஹ், கஷ்டத்தை தருபவன் அல்லாஹ், நோயை தருபவன் அல்லாஹ் என்ற ஈமானை தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. கண்ணியமானவர்களே, என்னுடைய பிரதான தலைப்பை நான் சொல்லிவிட்டு தொடங்கினால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். கண்ணியமானவர்களே, சமகால முஸ்லிம்களின் நிலைமை பொதுவாகவும் நமது தாய் நாடாகிய நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது கால் பதித்த இந்த நாட்டிலே முதலாவது கால் பதித்தவரே ஒரு முஸ்லிம், ஒரு நபி, நபிமார்களின் தந்தை, மனித இனத்தின் தந்தை. அப்படியான நமது தாயகத்தின் சமகால நிலைமையையும் அலசி ஆராய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கனிமர்களே, இது நமது நாடு, இதை மாற்று மதத்தவர்களுடைய நாடு என்று நாம் சொல்லக்கூடாது. இது நமது நாடு, வரலாற்றை வேறில் இருந்து பார்த்தால் இது நமக்குரிய நாடு. ஆனால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்து போர் செய்து ஆயுதம் ஏந்தி அல்ல இந்த நாட்டை நமக்குரியதாக மாற்றுவது. அதற்கு கண்ணியமானவர்களே இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கிறது. நான் இரண்டு தலைப்புகளை பேசுவேன், இணைத்து பேசுவேன். எப்பொழுதுமே இந்த பேலன்ஸாக வசத்த உம்மத்திக்கே ஒரு பேலன்ஸான உம்மத் என்று தான் அல்லாஹ் வர்ணிக்கிறான். இரண்டு தரப்பையும் பேலன்ஸ் பண்ணி போகின்ற, அட்ஜஸ்ட் பண்ணி போகின்ற ஒரு உம்மத் என்று தான் உம்மத்தன் வசத்தன் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். நடுநிலைமையான உம்மத், ஒரு மிட்டு அமைப்பிலே மத்தியஸ்தமாக நின்று சிந்திக்கின்ற ஒரு உம்மத் என்ற அமைப்பிலே இரண்டையும் நாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவேன். ஒன்று, இந்த நாட்டிலே கண்ணியமானவர்களே உலக மட்டத்தில் நடக்கின்ற முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள், முஸ்லிம்களுக்கு எதிரான அநியாயங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான துவேஷங்கள், முஸ்லிம்களுக்கு எதிரான போர்க்கொடிகள், ஆர்ப்பாட்டங்கள், கருத்துக்கள், அது பேஸ்புக்கிலே தெரிவிக்கப்படுகின்ற கமெண்ட்ஸ்களாக இருக்கலாம், இப்படியானவற்றை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவது, இதனுடைய தலையங்கள், இதைக்கு நாம் எப்படி பதில் கொடுப்பது, இதை எப்படி சிங்கிலே கிள்ளி எறிவது, இதனுடைய தலைங்கள். எனவே இந்த தலைப்பு தேவையானவர்கள் இப்பொழுது இருக்கின்ற உற்சாகத்தை இறுதி வரைக்கும் பாதுகாப்போம். யாருக்கும் தேவை இல்லை என்று வராது என்பது என்னுடைய நம்பிக்கை. கண்ணியமானவர்களே, உலக முஸ்லிம்களுடைய நிலைமை என்று என்ன? இது புதுசாக உருவாகிய ஒன்றா? முஸ்லிம்களுக்கு உலகத்திலே அநியாயமும் அட்டுழியமும் நடப்பதென்பது இது நேற்று முந்தினாலும் மிலேனியத்துக்கு பின்னால் 2000க்கு பின்னால் உருவாகிய விடயமா? இல்லை. நல்லவர்களுக்கு அநியாயம் கெட்டவர்கள் செய்வது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து உருவாகியது. ஈமான்தாரிகளை தீண்டி பார்ப்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து உருவாகியது. அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களை கொஞ்சம் கீழே புரட்ட முயற்சிப்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உருவாகியது என்று பேசுகிறோம். அங்கு பொம்படித்தது, அங்கு மிசைல் போடப்பட்டது, அங்கு ஏவுகணை, அங்கு கார்குண்டு, அங்கு மோட்டபம், அங்கு பாடசாலையில துப்பாக்கிச்சோடு, இங்கு பட்டலிலே துப்பாக்கிச்சோடு, அங்கு சில்ட்ரன் பார்க்கிலே துப்பாக்கிச்சோடு இத்தனை உயிர்கள் பறிபோகின்றன என்றெல்லாம் மீடியாக்களிலும் பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் செய்திகளிலும் கேட்கிறோம், காண்கிறோம். கண்ணியமானவர்களே, இது சற்று அதிகரித்திருந்தாலும் அந்த காலம் தொட்டு இது நடந்து வருகின்றவருடைய ஹாபீல் ஹாபீல் சகோதரர்கள் சம்பவத்தை சொல்வது நோக்கம் அல்ல. ஹாபீல் அல்லாஹ்வுடைய விரோதியாக இருந்தார், ஹாபீல் அல்லாஹ்வுடைய நேசராக அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருந்தார், ஒரு ஈமான்தாரியாக இருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், நாம் எல்லோருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரடியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலம் கிடைத்த பிள்ளைகளில் இருவர். மார்க்க விடயத்திலே கருத்து வேறுபாடு வருகிறார். திருமண விடயம், இரட்டை குழந்தைகள் பிறக்கும், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் மறுபிரசவத்திலும் அப்படி பிறக்கும். ஒரு பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தை மறுபிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தையை திருமணம் முடிக்கலாம், குடும்பம் நடத்தலாம், பரம்பரை பெருக்கலாம். இதுதான் சட்டம். இவருடன் பிறந்த கூட பிறந்த பெண் யார்? ஹாபீல். ஹாப் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஹாபீலுடன் கூட பிறந்த பெண் அழகு கூடிய பெண்ணாக இருந்தால் சட்டப்படி அவளை அவர் முடிக்க முடியாது. ஒரு தாய் ஒரு தந்தை இதன் உலகத்தில் இருக்கிறார்கள். பிள்ளை பாக்கியம் பெருக வேண்டும், திருமண தொடர்பு எல்லாம் எப்படி வைத்திருந்தான்? வெவ்வேறு பிரசவங்களில் பிறந்த இருவர் திருமணம் முடிக்கலாம், அவன் இடம் பிடித்தான். அல்லாஹ்வுடைய சட்டம் ஒருபுறம் கூட பிறந்த பெண்ணைத்தான் முடித்தேன். ஒரு பிரசவத்தில் பிறந்தவளை அது ஹாபீலுக்குரிய பெண், அவன் முடிக்க வேண்டியது அவள் தான். உனக்குரியவள் இல்லை, இவளைத்தான் முடிப்பேன். தராவிட்டால் விட்டு தராவிட்டால் கொலை செய்வேன். கடைமடலை இறுதியில் இவன் சொன்னான், உன்னை கொன்று விட்டாமல் அந்த பெண்ணை தான் முடிப்பேன். அவர் சொன்னார். எனவே நமக்கு எதிராக சுவேசதாரிகள், விரோதிகள், இஸ்லாத்துடைய பரம விரோதிகள் ஆயுதம் ஏதுகின்ற பொழுது, நமக்கு எதிராக சுவேச மாநாடுகளை நடத்துகின்ற பொழுது, நமக்கு எதிராக கமாண்ட் பண்ணுகின்ற பொழுது, நமக்கு எதிராக பிளான் பண்ணுகின்ற பொழுது, நமக்கு எதிராக தாக்க வருகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, நாம் அல்லாவுடன் தொடர்பாகுவதுதான் நமது முதல் கட்டம். அல்லாவுடன் இவர் சொன்னார், நீ எனக்கு கொலை செய்வதற்கு கையை தூக்கினாலும் ஆயுதம் ஏந்தினாலும் நான் உன்னை தாக்குவதற்கு கொலை செய்வதற்கு எத்தனிக்க மாட்டேன், கையேந்த மாட்டேன், ஆயுதம் தூக்க மாட்டேன். இறுதியில் அவர் கொன்றார். அவர் ஜனாதாவாக மாறுகிறார். யார்? நல்லடியார். பாவி கொலை செய்கிறார். எனவே இந்த எதிர்ப்புகளும் பகைமைகளும் விரோதங்களும் குரோதங்களும் சுவேசங்களும் ஏதோ ஒரு காரணத்தை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தொடங்கிய விடயம் கொலை செய்துவிட்டு அவர் ஜனாசாவை தூக்கிவிட்டு அலைகிறார். உலகத்திலே அவர் கண்ட முதலாவது ஜனாசா, உலகத்திலே அவர் செய்த முதல் கொலை. நபியர்கள் உலகத்தில் யார் யார் எங்கு எத்தனை கொலைகள் செய்வார்களோ அத்தனை கொலை குற்றங்களிலும் ஹாபீல் என்ற முதல் கொலைகாரனுக்கு பங்குண்டு. குத்துகின்ற பொழுது காகத்தை அனுப்பி இரண்டு காகங்கள் வந்து ஒன்றோடொன்று சண்டை பிடித்து ஒரு காகம் மறு காகத்தை கொன்று அந்த கொல்லப்பட்ட காகத்தை இந்த காகம் குழி தோண்டி புதைத்து காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னர் தான் நிலத்தை தோண்டி அந்த ஜனாசாவை அடக்குகிறார். சொல்ல வருகின்ற விடயம் சம்பவம் அல்ல. எதிராளிகள் எல்லா காலங்களிலும் இருந்தார்கள், விரோதிகள் எல்லா காலங்களிலும் இருந்தார்கள். அதே நேரம் மூமின் கோழையாகவும் இருக்க மாட்டான். நீங்கள் செய்வதை செய்யுங்கள் என்று தலையை கொடுக்கவும் மாட்டான். நீங்களுடைய வீடு பூந்து எங்களை தாக்குங்கள், நாங்கள் யாரும் எதுவும் செய்ய மாட்டோம் என்றிருப்பவனும் மூமின் அல்ல. பேலன்ஸ் பண்ணி பேசுவேன் என்று சொன்னேன். தேவைக்கேற்ற தைரியம், தேவைக்கேற்ற வீரம், தேவைக்கேற்ற பவர் இருக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் தீவிர போக்கு இருக்கக்கூடாது, சிந்திக்காத நிதானம் இல்லாத பண்பு இருக்கக்கூடாது. மூத்தவர்களுடைய அபிப்பிராயத்தை மீறி வாலிப தொடுப்பில் அங்கங்கே தங்களுடைய விடயங்களை தைரியப்பட்டு கட்டுப்பாட்டை மீறுகின்ற பண்பும் இருக்கக்கூடாது. நிதானத்தோடு சுய தைரியத்தோடு வாழ வேண்டும். நபியவர்கள் கண்ணியமானவர்களே, நபியோட பெரிய தைரியசாலி ஈமான்தாரி வீரர் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. வீரத்தன்மை, தைரியம், உடல் சக்தி, அது ஒவ்வொரு மூமினிடம் இருக்க முடியாது. எப்போது மூமின் ஜுபானா, ஒரு மூமின் கோழையாக இருக்க முடியாது. இன்று கண்ணியமானவர்களே, நமது நிலைமை, நமது வாலிபர்களுடைய, நமது மூத்தவர்களுடைய நிலைமை, தீனுடைய பகுதி எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது, உடல் அமைப்பிலே சக்தி எப்படி இருக்கிறது, தைரியம் எப்படி இருக்கிறது. யாரும் இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜோஷ் ஆகிவிடக் கூடாது. நான் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி பேசுகிறேன். மூமின் வீரனாக இருப்பான், நிதானமாக இருப்பான். மூமின் தைரியசாலியாக இருப்பான், தேவை கேட்கவாறு விட்டு கொடுத்து நடப்பான். மூமின் யாருக்கும் பயப்பட மாட்டான் அல்லாஹ்வை தவிர. அதே நேரம் மனிதனுடைய உரிமைகளையும் பேணி நடப்பார். இதனுடைய தலைப்பு ஒரு பக்கத்தை பேசி மறுபக்கத்தில் கோலையாக்குவது அல்ல தலையங்கம். எதற்கும் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்கிறோம் தனி மகளிர். எனவே நபியவர்கள் அவருடைய தைரியம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய தீரம் எப்படிப்பட்டது, அவருடைய உடல் ஆரோக்கியம் எப்படிப்பட்டது. கண்ணியமானவர்களே, ஒரு தடவை மதீனாவிலே கூட்டம் கூட்டமாக பேசிக் கொள்கிறார்கள். அந்த மூலையிலே, இந்த முடுக்கிலே, அந்த சந்தியிலே முஸ்லீம்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரோ விரோதிகள் வந்து விட்டார்களாம், தாக்க வந்து விட்டார்களாம், யாரோ அநியாயக்காரர்கள் எதிராக தாக்க போகிறார்களாம். ஒரு லீடர், கண்ணியமானவர்களே, ஒரு லீடர், ஒரு தலை, ஒரு சமூகத்தின் தலைவர், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், பேச்சால் ஓடர் போடுகின்ற கமாண்டராக, கட்டளை தளபதியாக இருப்பது அல்ல, அவர் ஃபீல்டுக்கு இறங்க வேண்டும். அந்த தைரியத்தை நபியவர்கள் காட்டினார்கள். பக்கத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள். தல்ஹா, கொஞ்சம் குதிரையை தாருங்கள். இந்த காலத்திலே ஒரு ஜீப்புடைய ஸ்தானம், இந்த காலத்திலே ஒரு பெஜரோடைய ஸ்தானம், இந்த காலத்திலே ஒரு டிஃபெண்டருடைய ஸ்தானத்தில் தான் குதிரை பார்க்கப்பட்ட அந்த நாளில். எனவே வலிமையாக பிரயாணங்களை கோவேறு கழுதையிலே செய்த நபி, அதிகமான பிரயாணங்களை ஒட்டகத்திலே செய்த நபி, அந்த கட்டத்திலே ஏன் குதிரையை கேட்டார்கள். நானும் ஒரு வீரன், நானும் ஒரு தைரியசாலி, நானும் ஒரு எவனுக்கும் பயப்படாத ஒரு வீரன் என்பதை காட்டுவதற்குத்தான் குதிரையை கேட்டார்கள். ஏன் கோவேறு கழுதை, சொந்த வாகனம் இருக்கிறது, சொந்த ஒட்டகம் இருக்கிறது, ஹஸ்வா என்ற ஒட்டகம், ஏன் ஒட்டகத்தில் இருக்கவில்லை, ஏன் டிஃபெண்டரில் ஏறினார்கள், ஏன் ஜீப்பில் ஏறினார்கள், ஏன் பெஜரோவில் ஏறினார்கள். இது கோவேறு கழுதையில் ஏறக்கூடிய கட்டம் அல்ல, இது குதிரையில் ஏற வேண்டிய கட்டம். அதுவும் இஸ்லாம் தான். தனியே சென்று போய் முழு மதீனாவுடைய போர்டருக்கும் சென்று தைரியம் நமக்கு இருக்கிறதா என்று பார்ப்போம். தானாக முட்டுவது அல்ல கண்ணியமான, தற்பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை நாம் பேசினால் தீவிரவாதத்தை தூண்டுகிறார் என்று பேசுவார்கள். இல்லை, எவனுக்கும் பயப்படாமல் இஸ்லாத்தை நாம் தெளிவாக பேசத்தான் வேண்டும். இது எவனுக்கும் பயந்து கோழையாக பேசுகின்ற இடம் அல்ல. நபி அவர்கள் அந்த இடத்திலே ஏறி சென்று முழு தோடர்களையும் பார்த்தார்கள். எந்த இடத்திலும் விரோதிகளுடைய பிளான், சதி, திட்டங்கள் நடக்கிறதா, தாக்க போகிறார்களா என்று தனியாக சென்று பார்த்துவிட்டு சொன்னார்கள். நீங்கள் சொல்வது போன்ற ஒன்றுமில்லை, நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்யுங்கள், உங்களுடைய தொழில்களை செய்யுங்கள், உங்களுடைய சொந்த வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று மக்களை தைரியம் ஓட்டி இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள் என்றால் இதுவும் ஒரு மூமினுடைய ஒரு பகுதி, இதுவும் ஒரு மூமினுடைய ஒரு பகுதி. இப்பொழுது இதை நான் பேசியவுடன் நமக்கெல்லாம் ஒரு தைரியம் வரும். பேலன்ஸ் பண்ணுகிறேன் என்னை, கண்ணு மூக்கு தெரியாமல், ஆறாவது அறிவை பயன்படுத்தாமல், மிருகங்கள் போன்று ஆங்காங்கே கொதித்து விழுவதும் மூமின்கள் அல்ல என்பதற்கு இன்னும் ஒரு நிகழ்வு. பிரயாணத்திலிருந்து வருகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும். இடையிலே ஓய்வெடுப்பதற்கு ஒரு இடத்திலே தங்குகிறார்கள். நீண்ட பிரயாணங்கள், நபியவர்கள் ஒரு இலந்தை மரத்துக்கு கீழே ரெஸ்ட் எடுக்கிறார்கள். வாளை, தன்னுடைய வாளை தூக்கி மரத்திலே கொளுகி இருக்கிறார்கள். அதிலும் ஏன் தலைக்கு கீழால் வைக்கவில்லை, ஏன் அந்த வாளை உரையிலே வைத்து பேகுக்குள் வைக்கவில்லை என்பது ஒரு கேள்வியா இல்லையா? ஏன் மரத்தில் தொங்கவிட வேண்டும், சேலுக்கு போட்டிருக்கிறார்களா? இல்லை. ஏய் என்ன சொல்வார்கள், ஏ விரோதிகளே, ஏ இஸ்லாத்துடைய பரம விரோதிகளே, நானும் ஒரு வீரன் தான் என்பதை காட்டுவது. நானும் ஒரு வீரன் தான், என்னுடைய வாளை ஒளித்து வைக்க மாட்டேன், எனிடைம் ரெடியாகத்தான் இருப்பேன். அல்லாஹ்வுடைய கட்டளை, கேஃபுல்லாக இருங்கள், எனிடைம் எனிடைம் அலர்ட்டாக இருங்கள், அலர்ட்டாக குரானாய். ஆனால் நிதானம் தேவை. அதுக்கு ஒரு கட்டம் வந்தால் பின்வாங்க மாட்டோம், கட்டம் வர முன்னால் தேடி இழுத்தெடுக்கவும் மாட்டோம். வால் தொங்குகிறது, தூங்குகிறார்கள், உறக்கம், பாடிகார்ட் கிடையாது, பாடிகார்ட் கிடையாது. பாடிகார்ட் வைப்பவன் தானே உலகத்தில் ஆகப்பெரிய கோழை. தன்னம்பிக்கை இல்லாதவன், தைரியம் இல்லாத கோலை தானே போகின்ற பொழுது முன்னால் 10 பைக்குகளும் பக்கத்தால் 2 கார்களும் பின்னால் 3 கார்களும் போகின்றதென்றால் அவன்தான் உலகத்திலே பெரிய கோலை. அவன் எப்படிப்பட்ட நாட்டையாகின்ற எவனாக இருக்கலாம்? நபியவர்கள் யாருடைய உதவியும் அல்லாஹ்வுக்கு அங்கால் எனக்கு தேவையில்லை, தனிமையில் தூங்குகிறார்கள். சஹாபாக்கள் ஆங்காங்கே நிழல்களிலே தூங்குகிறார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான் ஒரு விரோதி வந்து இப்படித்தான் முஹம்மத் தூக்கம், முஹம்மதுடைய வாழ் தொங்குகிறது. எப்படி சந்தர்ப்பம்? இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா? எடுத்தான் வாளை, ஓங்கினான், ஓங்கி வெட்ட தயாராகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடன் தொடர்புடைய அடியான், அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஈமான்தாரி, தொழுகையாளி, நல்ல பக்குவம் உள்ளவர், பண்பாடு உள்ளவர், நேர்மையான வியாபாரி, ஹராம் கலக்காதவர், எப்பொழுதும் அல்லாஹ் அல்லாஹ் என்று தன்னுடைய வாயால் அல்லாஹ்வை அழைக்கின்றவர், தூங்கிக் கொண்டிருந்தாலும் விரோதி கை வைக்க முடியாது. ஈமான் இல்லாதவர், தொழுகை இல்லாதவர், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாதவர், நேர்மையான தொழில் இல்லாதவர், வட்டியோடும் ஏமாற்றத்தோடும் சூதாட்டத்தோடும் குடிபோதையோடும் போதை வஸ்துக்களோடும் தொடர்புடையவர் முழித்திருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு கிடையாது. ஈமான்தாரி தூங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஈமான் இல்லாதவர் விழித்துக் கொண்டிருந்தாலும் ஆபத்து தான். கையை எங்கே ஏந்தியவுடன் யாரும் தட்டவில்லை, யாரும் தட்டவில்லை, எலாம் வைக்கவும் இல்லை, அல்லாஹ் எழுப்பாட்டினான், விழித்தார்கள். வாளோடு நிற்கிறான் அவன் ஆயுதத்தோடு, இவர்கள் ஆயுதம் இல்லாமல். மூமிங்களுடைய ஆயுதம் என்ன? துவா. துவாவிலும் விவாதத்திலும் சீராக இருந்தால் எவனாலும் ஒரு துரும்பை அசைக்க முடியாது. கண்ணியமனோக்கம் இல்லை, என்னை விட்டும் என்னுடைய வாழ்வெட்டை விட்டும் உங்களை காப்பாற்றுபவன் யார்? யார் உங்களுடைய கார்டியன்? யார் உங்களுடைய காட்? எப்படி கட்டம்? கண்ணியமான முடியும். உமர் என்று கத்தினால் தலை கீழே விழும், அலி என்று கத்தினால் தலை கீழே விழும். வீர சகாபாக்கள் எல்லாம் ஆங்காங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தம் போட்டால் இவன் சல்லடையாகி விடுவான். இல்லை, யார் இருந்தாலும் எனக்கு உதவி செய்பவன் அல்லாஹ், எந்த ஆபத்திலும் எனக்கு கை கொடுப்பவன் அல்லாஹ். என்ன அல்லாஹ் என்றார்கள்? அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் குலிது அல்லாஹ் அவிதுர் ரஹ்மான், அல்லாஹ் துஆ கேட்கும் பொழுது என்னை எப்படி கூப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னிடம் நீங்கள் உதவி தேடும் பொழுது என்னை நீங்கள் அல்லாஹ் என்று கூப்பிடுங்கள், இல்லாவிட்டால் ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள். நீங்கள் எந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். 99 டயலிங் நம்பர் இருக்கிறது அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு 99 அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு நாம் கால் பண்ணுகின்ற நம்பர் அல்லது பாஸ்வேர்ட் அல்லது கீ வேர்ட் 99. அதில் எந்த கீயை பிரஸ் பண்ணினாலும் அல்லாஹ்வுடைய ஆன்சர் வரும். நமது சொந்த பாஸ்வேர்ட் மிஸ் ஆகினால் கூட நமது அப்ளிகேஷன் தரப்படாது. 99 பாஸ்வேர்டுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். நீங்கள் இதில் ஒரு பாஸ்வேர்டை அமைத்தினால் நான் உங்களுக்கு பதில் தருவேன். நீங்கள் அல்லாஹ் என்ற வேடை அலையுங்கள், ரஹ்மான் என்ற வேடை அலையுங்கள். எத்தனையோ வேடுகள், அழகான பேர்கள் எனக்கு இருக்கின்றன என்று சொன்னதிலே அல்லாஹ்வை நபி அவர்கள் அந்த கட்டத்தில் அழைத்தது அல்லாஹ். கண்ணியமானவர்களே, வைப்ரேஷனை நாம் நவீன யுகத்தில் போனில் தான் கண்டிருக்கிறோம். வைப்ரேட், அந்த காலத்திலே அவனுடைய கை வைப்ரேட் ஆனது. அல்லாஹ் என்ற வார்த்தை அவனை வைப்ரேட் ஆக்கியது. கை நடுங்கி வாழ்க்கையிலே விழுந்தது. எப்படி சந்தர்ப்பம்? நான் தேசிய தலையங்கம் கண்ணியமானவர்களே, நேரத்தோடு நபியருடைய வீரம் தைரியம், இந்த நிகழ்விலும் நபியருடைய வீரியம் வீரமும் நிதானமும். நிதானம் பை கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் வீரத்திலே. எப்படிப்பட்ட கட்டம்? தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாளை எடுத்து, என்னுடைய வெப்பனை எடுத்து எனக்கே நீட்டிய நீ இப்பொழுது தடுமாறுகிறாய், நபியுடைய கையில் வாள் என்ன செய்ய வேண்டும்? பழிதீர்க்கின்றவராக இருந்தால் இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம் என்று இன்று மடையர்கள் பேசுவது போன்று அப்படி உண்மையாக இருந்தால் முதலில் நபி அவர்கள் செய்ய வேண்டியது அவருடைய கையை வெட்டி இருக்க வேண்டும். துவேசக்காரர்களை வெட்டுவதும் கொத்துவதும் கொல்லுவதும் குண்டு வைப்பதும் அல்ல இஸ்லாம். அவர்களுக்கு பண்பாட்டை காட்டி நம்மை போன்றவர்களாக மாற்றுவதுதான் இஸ்லாம். எப்படி கட்டம், எப்படி வெறி? நம்முடைய வீட்டுக்குள் ஒருவன் வந்து நமது குஸ்னியிலே, நமது கிச்சனிலே ஒரு கத்தியை எடுத்து நமக்கே நீட்டி நாம் அவனை பிறத்தி அந்த கத்தி நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? கண்ணியமானவர்களே, கேட்டார்கள் இப்பொழுது அதே பாணியில் மையம் நோக்கம் இன்னி இப்பொழுது உன்னுடைய கார்டியனியா கேள்வி. அவன் யார்? ஈமான் இல்லாதவன், அல்லாவை நம்பாதவன், படை பலத்தை நம்பியவன், தன்னுடைய சுய கௌரவத்தை நம்பியவன், வீரத்தை நம்பியவன், அல்லாவுடைய தொடர்பு இல்லாத வீரம். சொன்னான் யார் யாரெல்லாம் வாழ எண்ணுவார்களோ அவர்களில் நீங்கள் நல்லவராக நடந்து கொள்ளுங்கள் என்று ஐஸ் வைத்தான். ஐஸ் வைப்பான் சொல்வார்கள், ஐஸ் வைக்கிறான், சமாளிக்கிறான், கூல் பண்ணுகிறான். அவனுடைய சமாளித்தவே, அவனுடைய வேர் ஐஸ் வைக்கின்றவே. நபியவர்கள் அவன் வைத்த ஐஸுக்கு மயங்கினார்கள் என்பது அல்ல கருத்து. நபியவர்கள் கொள்ளுகின்ற நோக்கம் அல்ல, கொல்ல அனுமதி இருக்கிறது, தன்னை கொல்ல வந்தவன் பழிக்கு பழி எடுக்க அனுமதி இருக்கிறது, அதையும் விட்டுக் கொடுத்தார்கள். நபியவர்கள் சொந்த விடயங்களுக்கு யாரையும் பழி வாங்க மாட்டார்கள். அப்பொழுது சொன்னார்கள் இஸ்லாத்துக்கு வாழை. எப்படி? தனக்கு வாழ ஏந்தியவனுக்கு தாவத், தன்னை கொல்ல வந்த கொலைகாரனுக்கு தாவத், தனக்கு உயிரை பறிக்க வந்தவனுக்கு இஸ்லாத்தை கொடுக்க முயற்சித்தார்கள். இதுதான் கண்ணியமானவர்களே நம்முடைய கமெண்ட்ஸ் ஆக இருக்க வேண்டும், இது நம்முடைய கருத்தாக இருக்க வேண்டும், இது நாம் ஷேர் பண்ணுகின்ற மெசேஜ்களாக இருக்க வேண்டும். சமாளித்து விட்டான் தடுமாறின கரிமா சொல்லி சாத்துக்குவோ இல்லை, எனக்கு இப்பொழுது ஐடியா இல்லை. அங்கே நபியவர்கள் வரத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் வெட்டுவேன் என்று சொல்லி இருக்கலாம். லாயிக்கராக சித்தீன், மார்க்க விடயங்களிலே ஒருவரை வற்புறுத்தி இழுக்க முடியாது. விட்டுவிட என்ன அக்ரிமெண்ட்? நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுகிறேன், உங்களோட ஒரு வாக்கு தருகிறேன். என்ன? இதற்கு பின்னால் எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக எங்கும் வரமாட்டோம். இஸ்லாத்துடைய எனிமீஸ் ஆஃப் இஸ்லாம் என்ற அந்த லிஸ்டிலிருந்து நான் அப்படி அவுட் ஆகிறேன். இஸ்லாத்தின் விரோதிகள் என்ற பட்டியலிருந்து நான் அவுட் ஆகிறேன். விட்டுவிட்டார்கள். இது ஒரு விடயம். கனிமார்களே, எனவே தைரியம் இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும். பழிக்கு பழி, துரோகம், துவேஷம் இஸ்லாத்தில் கிடையாது. அதே போன்று கனிமனை உலகளாவிய மட்டத்தில் இது நடக்கிறது. ஒரு கூட்டம் தூண்டி விடுகிறார்கள் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய சுய அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் தான் தொட்டிலையும் ஆட்டுவார்கள், பிள்ளையையும் நோண்டுவார்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் அவருடைய பெயரை நான் ஓப்பனாக சொல்வதற்கு பயமில்லை. ஆனால் இந்த கண்ணியமான இடத்தில் அந்த அசுத்தமானவருடைய பெயரை தவிர்ப்பது நல்லது. புத்திசாலிகள் எல்லோருக்கும் தெரியும், எவன் வந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் கண்ணியமானவர்களின் அல் குஃப்ரு மில்லத்தின் வாஹிதா. இன்று நமது நாட்டில் நடந்திருப்பதுதான், இவன் வந்தால் நல்லம், அவன் வந்தால் சுவேசம், இவன் நல்ல ஆட்சி செய்வான், அவன் சுவேச ஆட்சி செய்வான். எந்த காலத்தில் என்னென்ன விடயங்கள் எங்கெங்கு நடந்ததோ அது நமது நாட்டில் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும், நாம் தான் நமது இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும், நாம் தான் நமது மஸ்ஜிதை பாதுகாக்க வேண்டும். பாபரி மஸ்ஜிதுக்கு என்ன நடந்தது? பாபரி மஸ்ஜிதுக்கு என்ன நடந்தது? வரலாற்றை படித்தோமா, விளங்கினோமா? கண்ணியமானவர்களே, பாபரி மஸ்ஜித் எப்பொழுது மக்களுடைய தொடர்பு இல்லாமல், தொழுகைக்கு ஆள் இல்லாமல் மஸ்ஜித் காலியாகியதோ, சில வரலாறுகளை நான் படித்த ஞாபகம் இருக்கிறது, மஸ்ஜிதுக்குள்ளே மஸ்ஜிதுடைய எல்லைகளுக்குள்ளே தொழும் இடங்களில் கூட மரங்கள் முளைக்கின்ற அளவுக்கு அப்படியே வெறிச்சோடி. எந்த மஸ்ஜிதிலே தொழுகையாளி குறைவாரோ, எந்த மஸ்ஜி ஆள் நடமாற்றம் குறையுமோ, எந்த மஸ்ஜியில எந்த ஊர் மக்கள் மஸ்ஜியுடைய தொடர்பை இல்லாமல் ஆக்குவார்களோ அப்பொழுது விரோதிகள் கை வைப்பார்கள். மஸ்ஜித் இரவில் மூடுவது என்பது இஸ்லாமிய முறையே கிடையாது. கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. மஸ்ஜித் காலையில் 4 மணிக்கு திறக்கப்படும், இரவு 10 மணிக்கு மூடப்படும் என்று போர்டு போடுவது ஆகப்பெரிய பிதாத் நூதனம். திறந்து போட்டு விட்டு போகவா என்றொரு கேள்வி வருந்தாரு. அதற்கும் பதில், நபியவருடைய காலத்திலே சஹாபாவுடைய காலத்திலே இப்படி ஒரு போட் போடப்பட்டது என்று காட்டுங்கள், இன்ஷா அல்லாஹ் இதே மிம்பரிலே இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய கருத்திலிருந்து வாபஸ் வாங்குகிறேன். அப்ப என்ன, 24 மனுஷியாலமும் மஸ்ஜிதிலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய தீனுடைய அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, நபிமார்களுடைய சம்பவங்களை, அல்லாஹ்வுடைய சக்திகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் மாறி மாறி மஸ்ஜிதில இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது காபத்துல்லாவுக்கு அபிரஹா கை வைக்க வந்தான், அபிரஹா காபத்துல்லாவை உடைக்க வந்தது எப்பொழுது? நிர்வாணமாக காபத்துல்லாவை சுற்றுகின்ற காலம், காபத்துல்லாவை மதிக்காத காலம். காபத்துல்லாவுக்குள்ளே அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவ முஸ்லிம்கள் இல்லாமல் 360 சிலைகள் வைக்கப்பட்ட பிறகுதான் உடைக்க வந்தான். கண்ணியமானவர்களே, எப்பொழுது மஸ்ஜிதுடைய தொடர்பு குறையுமோ, தொழும் வீதம் குறையுமோ, தொழுகையாளிகள் குறைவார்களோ, மஸ்ஜிதுக்கு வந்து செல்கின்ற தொடர்பு குறைகின்ற பொழுது எதிரிகளுக்கும் விரோதிகளுக்கும் குரோதம் உள்ளவர்களுக்கும், ஏன் தெளிவாக சொல்வதாக இருந்தால் சுவேசக்காரர்களுக்கும் தைரியம் பிறக்கும். எனவே மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்குவோம். 24 மனுஷியாலமும் மஸ்ஜிதிலே ஒரு குழு இருந்து கொண்டிருக்கும். ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இரவில் ஓய்வெடுக்க வேண்டும். அவர்கள் காலையிலே இபாதத், காலையிலே மதரசா, மாலையிலே மதரசா, அவர்களை ஒவ்வொரு நாளும் விழிக்க வைத்து சொல்வதென்பது மடத்தனம், அவர்களுடைய கடமை. ஊர் மக்களில் ஒரு கூட்டம் எந்த நேரமும் எந்த நாளும் மஸ்ஜிதிலே ஒரு கூட்டம் யாத்திக்காக இருந்தால் எவரும் நெருங்க மாட்டான். இது ஒருவுடைய கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நமது நாட்டு நிலைமை சுட்டி காட்டுகிறேன். நமது நாடு காலம் தெரியும் எப்படிப்பட்ட காலம். சில தினங்களுக்கு முன்னால் கூட ஒரு மஸ்ஜிதிலே பெட்ரோல் பம்ப் வீசப்பட்டது. ஏன் வீசினார்கள், யார் வீசினார்கள்? தேவையில்லை, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். கண்ணியம், நமது கருத்துக்கள் எப்படி அமைய வேண்டும், நமது நிலைப்பாடுகள் என்ன? கண்ணியமான, முதலாவது நமது கருத்துக்கள் இன்னும் பற்றுகின்ற எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது. நான் யாரை சுட்டிக்காட்டவில்லை. கண்ணியமானவர்களே, 3 வருடங்கள் ஷேப் அபி தாலிபிலே, அபூ தாலிப் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே 3 வருடங்கள் எக்கனாமிக்கல் பேன் பண்ணப்பட்டு, பொருளாதார தடை விதிக்கப்பட்டு, எந்த விதமான கொடுக்கல் வாங்கல் பணத்துக்கு கூட பொருள் விற்க கூடாது, பட்டியலே சாக வேண்டும் என்று சுவேசக்காரர்கள் அடைத்து வைத்தார்கள் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் ஈமான்தார்களையும். மூன்று வருடம் சாப்பாடு குடி கொண்டும் கிடையாது. இரவு நேரங்கள் உஷ்ணமான நேரங்களிலே அந்த குழந்தைகள் அழும். சிரியாவில் என்ற குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே கொல்லப்படுகிறார்கள், ஈராக்கிலே கொல்லப்படுகிறார்கள், யெமனிலே கொல்லப்படுகிறார்கள். நமது நாட்டிலும் 89-90 நடந்த அந்த கலவரத்திலே கண்ணியமானவர்களே, சிறுவனாக இருக்கின்ற பொழுது எனக்கு வாழ்க்கையில் மறக்காத ஒரு போட்டோ தான் சிறுபிராயத்திலே 90 நான் வாழ்க்கையிலே காலை 5-6 இடையிலே நான் வாழ்க்கையில் பார்த்த ஒரு போட்டோ எனக்கு இன்று வரைக்கும் மறக்கவில்லை. எமது நாட்டிலே கண்ணியமானவர்களே, நான் தூண்டுவதற்கு சொல்லவில்லை, அந்த தியாகத்தை நமது நாட்டிலும் அனுபவித்துத்தான் இருக்கிறார்கள். ஒரு பால் கொடுத்து கொண்டிருந்த தாய் அந்த பால் குடி பிள்ளை, அந்த பால் குடி பிள்ளையை தூக்கி சிவத்திலே தூக்கி அடித்து தலையை நொறுக்கி அந்த பால் கொடுத்து கொண்டிருந்த தாயுடைய உரோமங்களை வெட்டி அந்த தாயுடைய நெஞ்சிலே போட்டு அந்த பிள்ளையை படுக்க வைத்த ஜனாசா போட்டோவை நான் பார்த்தேன். அது இன்று வரைக்கும் எனக்கு மறக்க முடியாமல் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி முஸ்லிம்களுக்கு அநியாயம் அத்தூழியம் நடக்கத்தான் செய்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த சின்ன குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? ஈராக்கிலே பால் குடிக்க வேண்டிய குழந்தைகள் இந்த மண்ணை சென்று கொண்டிருக்கின்றன. பலஸ்தீனிலே பாடசாலையிலே வைத்து அலிப்பையும் பாவையும் தாவையும் படிக்க வேண்டிய குழந்தைகள் என்று இடிபாடுகளுக்குள்ளே ஜனாதாவாக எடுக்கப்படுகின்றன. என்ன பாவம் செய்தார்கள்? கண்ணியமானவர்களே, சுவேசக்காரர்கள் அநியாயக்காரர்கள் அவர்களுடைய பாணியில் தான் சொல்வார்கள். நமக்கென்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, நமது பரம்பரையை பாதுகாக்க வேண்டும், நமது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், நமது பண்பாடுகளை நமது பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். கண்ணியமான இதே விடயம் அபு தாலிப் என்ற அந்த அந்த கணவாயில் நடந்தது. சந்தோஷப்படுவார்கள் முஸ்லிம் பிள்ளைகள், சின்ன இல்லாமல் அழுகிறார்கள், குடிக்க இல்லாமல் அழுகிறார்கள், அவர்களுக்கு சந்தோஷம். எதிரிகளுக்கு ஏற்படுகின்ற துக்கங்கள் கஷ்டங்களை பார்த்து கூட சந்தோஷப்படாதே என்றார்கள் நபி அவர்கள். நமக்கு விரோதியாக இருந்தாலும் கனிமணி சொன்னார்கள், அவரோடு நாங்கள் நல்ல முறை நடத்தும். அதுதான் பின்னால் மக்கா மக்காவுடைய வெற்றி. அப்துல்லாஹி பின் உபை, நான் ஒரு நிகழ்வை பிரதானமாக சொல்ல நினைத்து எனக்கு ஞாபகம் வருகிறது. அப்துல்லாஹி பின் உபை யார் தெரியுமா? முனாஃபிக்குகளின் தலைவன், நயவஞ்சகர்களின் தலைவன். நபியை படாத பாடுபடுத்தினான். நமது பாசையை சொல்வார்கள், நபியை அலட்டியவர்களே நம்பவன் அவன்தான். நபியை உலகத்தில் யார் யாரெல்லாம் அலட்டினார்களோ, குலத்த பாசையை சொல்கிறேன், அலட்டியவர்களின் முதலாவது எவார்ட் கொடுக்க வேண்டியவன் இந்த காலத்தில் இருந்தால் அவன் கின்னஸ் புக்கில் அவருடைய பெயர் இருக்கும். முஹம்மதை வாழ்க்கையில் அலட்டியவர்களின் முதலாவன் அப்துல்லா தான் பேர், அல்லாவுடைய அடியான் பேர், சம்பிரதாய பேர், அல்லாவுடைய பரம விரோதி, நரகத்திலே அடிச்சத்தில் இருப்பவன் அவன். சும்மா ஏசுவான் இங்கு மீடியாக்களிலே, பிரஸ் மீட்டிங்களிலே ஏசி ஏசி அல்லாவை பேசுகிறார்கள். அல்லாவுக்கு எதிராக அல்லாவுக்கு உருவம் செய்து அல்லாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த ஒரு நாடு என்றால் நமது நாடுதான் என்றாலும் விதிவிலக்கல்ல. அப்ப அந்த அளவு போய்விட்டாங்க. கல்விமணர்களே, ஏசுவான் அல்லாவை ஏசுவான், நபியை ஏசுவான், இஸ்லாத்தை கேவல்படுத்தி பேசுவான். அவருடைய மகன், அவருடைய மகன், அவருடைய பேரும் அப்துல்லா, முஸ்லிமாகிறார், மூமினாகிறார், நபியிடம் வந்து பெருமிசம் கேட்கிறார், யார சொல்ல அனுமதி தாருங்கள், என்னுடைய தந்தையுடைய என்னுடைய வாப்பாவுடைய அலட்சி தாங்க முடியவில்லை, காதை கடிக்கிறார் என்ற வார்த்தை பாவித்தார், என்னதும் கேட்க முடியவில்லை, அருவறுப்பான வார்த்தைகள், உங்களை கேவலமாக பேசுகிறார், இஸ்லாத்துக்கு எதிராக சுவேச கருத்துக்களை பேசுகிறார். இன்று பிரஸ் மீட்டிங்கில் பேசலாம், இன்று என்ன ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால் பேசலாம், அவர்கள் மலையேறி பேசலாம், அவர்கள் எங்கும் பேசலாம், எந்த மீடியாவிலும் பேசலாம். கண்ணியமா நாம் எப்படி பேச வேண்டும்? நாம் அப்படி இன்னொரு பிரஸ் மீட்டிங்கை கூட்டு பதில் கொடுப்பதா? கொடுத்து என்ன கண்டோம்? பாராளுமன்றத்திலே நமது அமைச்சர்மார்கள் பேசி எதை சாதித்தார்கள்? கேஸ் நடந்து எல்லோரும் பிரிந்து சென்ற பிறகு மஸ்ஜிதில் ஒரு விசிட் பண்ணி பெட்ரோல் எடுத்து மீடியாவில் போடுவதற்கு அமைச்சர்மார் ரெடி. எவனுக்கும் பயப்பட மாட்டோம், நேரடியாக சொல்வோம். அரசியல் செய்கிறார்கள், ஒரு சிலரை தவிர. மன்னிக்க வேண்டும், என்னுடைய சுதந்திரமான இடம், நான் உண்மையை சொல்லித்தான் ஆகுவேன், அவர்களிடம் நேரடியான சொல்லித்தான் ஆகுவேன். என்ன சாதித்தீர்கள்? ஒரு மத்தியில் ஒரு கல்லை உடைத்த கல்லை உங்களால் வைக்க முடிந்ததா? ஒரு கண்ணாடியை போட முடிந்ததா? ஒரு மஸ்ஜிதுக்கு ஏன் நாம் இங்கிருந்து 5 கிலோமீட்டருக்குள்ளால் ஒரு மஸ்ஜித் இன்னும் அப்படியே இருக்கிறது? என்ன சாதித்தார்கள்? கவலையோடு பேசுகிறேன். அவர்களை நம்பியதுதான் நாம் திண்ட பருப்பு, அல்லாவை நம்பாததுதான் நாம் பட்ட கேவலம். அவர்கள் 3 வருடத்துக்கும் 5 வருடத்துக்கும் உள்ளவர்கள். அல்லாஹ் நிரந்தரமானவன். அல்லாஹ்வுக்கு காலம் கிடையாது, நேரம் கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது. அவன் காலம் நிரந்தரமானது அல்லாஹ்வுடைய. அவனுக்கு மௌத்து கிடையாது. இவர்கள் கட்டி மாறினால் கீழே போட்டு படாத பாடு படுத்தியவர்கள் எங்கு மண் கவுகிறார்கள், எண்ணுகிறார்கள் கம்பியை. கண்ணியமான் சொல்ல வந்த விடயம், மகன் வந்து சொன்னார், எனக்கு அனுமதி தாருங்கள் வாப்பாவை கொல்ல. எப்படிப்பட்டவன் தெரியுமா? நபி அவர்களுடைய புண்ணியமான புனிதமான மனைவி, புனிதமான மனைவி, அன்புக்குரிய மனைவி, புனிதமான நபருடைய மகள். பெண்களில் உங்களுக்கு விருப்பமான பெண் யார்? ஆயிஷா. ஆண்களில் யார்? அவருடைய தந்தை அபூபக்கர் என்று நபியர்கள் வர்ணித்த அந்த தூய்மை பெண்ணை வேலை இல்லாமல் பகாத உறவு கொண்டார் என்று கூட வதந்தி பரப்பியவன், மனைவியை கேவலமான ரெட்மார்க் கொடுத்தவன். மகனே கேட்கிறான் வாப்பாவை கொள்ளவா? இஸ்லாத்துக்கு எதிராக சுவேச கருத்துக்களை இன்று மீடியா, இன்று எலக்ட்ரானிக் மீடியா, இன்று மைக் இருக்கும், இன்று ரெக்கார்டு இருக்கும், இன்று பேஸ்புக் இருக்கும், இன்று டெலிவிஷன் இருக்கும். அந்த காலத்து மீடியா என்ன? ஒருவர்கள் சொல்லுவான், அவன் பரப்புவான், ஒரு சந்தியில பேசுவான், அதுதான் மீடியா. மீடியாக்களில சுவேச கருத்துக்களை பரப்புகிறான். நான் சொல்ல போகிறேன், என்ன சொல்ல வேண்டும்? கொள்ளு, உன்னுடைய வாப்பா உனக்கு பிடிக்காவிட்டால் கொண்டு விடு. குடும்பத்தை பிரிப்பது, கொல்ல தூண்டுவது, கொலைகாரர்களை உருவாக்குவது அல்ல இஸ்லாம். பயங்கரவாதம் என்று பேசுகின்ற பயங்கரவாதிகளே, இதை படியுங்கள். உங்களை போன்ற உங்களை விட பன்மடங்கு பெருத்த கலக்கணம் பிடித்த சுவேசக்காரர்களை கூட மன்னித்ததுதான் இஸ்லாம். சொன்னார்கள் நபி அவர்கள், அவரை அவருடைய பாட்டில் விடுங்கள், அவர் எங்களோடு டஃப்பாக நடக்கலாம், எங்களோடு கடினமாக நடக்கலாம், எங்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்லலாம், சுயேச ஆர்ப்பாட்டங்களை செய்யலாம், நாம் அவர்களோ அவரோடு சொட்டாக நடப்போம். இதான் இறுதியாக நான் சொல்ல நினைத்தது, இதுதான் கண்ணியமான. நாம் நம்முடைய பாட்டிலாமல் இபாதத், நம்முடைய குர்ஆன், நம்முடைய திக்ர், நம்முடைய நோன்பு, நம்முடைய துஆவில் இருந்தால் நபியவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்தாலும் உன்னுடைய உடம்பில் ஒரு கீறலை ஏற்படுத்த முடியாது. இறுதியாக இந்த சுவேசக்காரனோடு நபியுடைய மௌத்து வரைக்கும் நிகழ்வை பாருங்கள். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், மௌத்தாகிவிட்டார், செத்து விட்டான். கண்ணியமாக சொல்வதற்கு கூடாது, அவ்வளவு பெரிய கெட்டவன், செத்து விட்டான். கடைசியாக செய்த வசியத்தில் தெரியுமா? என்னுடைய பிரசங்கத்திலும் கடைசி பகுதியில் தான் அவருடைய வசியத்தோடு முடிக்கிறேன். மகனிடம் சொன்னான், எந்த மகன் வாப்பாவை கொல்லவா என்று கேட்டு வந்தானோ அதே மகனிடம் வாப்பா சொல்லி அனுப்பினான். அவனுக்கு என்ன இருந்தாலும் இஸ்லாத்தை யாருக்கான இவனை கூடுதலாக விரோதம் பாராட்டுகிறார்களோ, யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் இஸ்லாத்தை சரியாக ஆழமாக விளங்கியவர்கள். யார் எதிர்ப்பார்களோ அவர்கள் விளங்கி இருக்கார்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவது நெருக்கம் கூட. எத்தனை விரோதிகள் வந்தார்கள்? அபூஜாருடைய மகன் இக்ரிமா வந்தார், உமர் நபியுடைய தலையெடுக்க போனவர் வந்தார். யார் எதிர்ப்பார்களோ சற்று கூடுதலாக விளங்க முயற்சிப்பார்கள். மனசில் பட்டால் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். நமது துவா பொறுமை, தைரியத்தை இழக்காத பொறுமை. வந்து சொன்னார், முஹம்மதிடம் சென்று என்னுடைய ஜனாதாவை யார்? முனாஃபிக்கீங்களின் தலைவன், நரகத்தின் அடித்தத்தில் இருப்பவன். என்னுடைய ஜனாதாவை கபன் செய்வதற்கு முஹம்மதுடைய ஜுப்பாவை வாங்கி கொண்டு வா. எப்படி கட்டம் பழிஜித்தார்களா? ரிவெஞ்ச் எடுத்தார்களா? உடனே கணத்தி கொடுத்தார்கள். ஒரு வேர் கிடையாது, கொண்டு போ. உடுத்திருந்து உடுப்பு, உடுத்திருந்து உடுப்பு மேலாடு கொண்டு போனான். அதுதான் கஃபன் செய்யப்பட்டது. என்ன விளங்குகிறோம்? சாபத்தில் கழித்து விட்டு, நரக வாழ்க்கை வாழ்ந்து விட்டு, இஸ்லாத்துடைய சுவேசத்தோடு வாழ்ந்து விட்டு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜிப்பாவில் கஃபன் செய்யப்பட்டாலும் சொர்க்கம் போக முடியாது. நபியுடைய ஜிப்பாவுக்கு பரக்கத்து இருக்காது, அதை அடைகின்ற திறமை தகுதி இருக்க வேண்டும், முனாஃபிகைக்கு கிடைக்காது. கபரிலே வைக்கப்பட்டவுடன் மகன் சிலருடைய வேண்டுகோளின்படி ஜனாசா கபரில் அடைக்கப்பட முன்னர் தொழுகைக்கு வந்து விட்டார்கள் நபியவர்கள். அதுவரைக்கும் தடுக்கப்படவில்லை. தொழுகைக்கு வந்து தொழுகைக்கு தக்பீர் கட்டுதா உமர் அலி யார் சொல்லுவா, விடுங்கள் இவனை, இவனுக்கு தொழுகைக்கு போகிறேன், பாவி இவன் கெட்ட, அல்லாஹ் அனுமதி தடுக்கும் வரைக்கும் நான் செய்யத்தாராக சொன்னார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி நான் கண்ணியமானவர்களே, அப்பொழுது நபியவர்கள் இப்படியான காசிரிகள் நரகவாதிகள் தெளிவான தொகுதி இருப்பவர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டாம் என்று சொன்னவுடன் நபியவர்கள் பின்வாங்கினார்கள். இப்படித்தான் சுவேசக்காரர்களோடு விரோதிகளோடு நபியவர்கள் இழந்து காட்டினார்கள். எனவே அல்லாஹ் தைரியம் உள்ள வீரம் உள்ள நிதானம் உள்ள முஸ்லீம்கள் ஆனமை மாற்றுவானாக. நம்முடைய பாவங்களை மனித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனித்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனித்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, நிதானத்தை தருவாயாக, தைரியத்தை தருவாயாக, வீரத்தை தருவாயாக, உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக, இஸ்லாத்திய முஸ்லீம்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமைகளை தருவாயாக, வழிகாட்டல்களை தருவாயாக. யாரு என்னென்ன விஷயங்களை செய்தால் இஸ்லாத்துக்கு நற்பெயர் கிடைக்குமோ அப்படியான விஷயங்கள் நம்மை ஈடுபடுத்துவாயாக, நமது வாலிபர்களை ஈடுபடுத்துவாயாக, நமது மசூதிகளை பாதுகாப்பாயாக, பொருளாதாரங்களை பாதுகாப்பாயாக, நமது சந்தைகளை பாதுகாப்பாயாக, நமது கடைகளை தொழிற்சாலைகளை பாதுகாப்பாயாக, நமது தொழில்களை பறக்க செய்வாயாக, உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. என்னென்ன ஆட்சிகள் மாறினாலும் ஆட்சிகளுக்கு சொந்தக்காரன் நீ அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு சார்பான ஆட்சி அமைத்துக் கொடுப்பாயாக. உலக நாடுகளை இஸ்லாத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, பதிகம் செய்கிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவர்களை நம்மை போன்ற முஸ்லீம்களாக்குவாயாக. முடிவில்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.